தென்றல் ஜனவரி 2012 இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி. காதல் காதல் காதல். ஒலிபடிவோம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாரதியின் குயில் பாட்டில் உள்ள குறியீடுகளை அலசி கொண்டிருந்தோம். குயிலை கவிதை என்பதாகவும் இளைஞனே பாரதி நான் என்றே அந்த இளைஞனை குறிப்பிட்டாலும் அது பொதுவாக நல்ல கவிஞர்கள் அனைவரையும் குறிக்கும் அடையாளம் எனவும் கண்டோம். மாடு குரங்கு இரண்டுமே கவிதை செய்யப்படும் விதத்தை மட்டுமே கருத்தில் கொண்ட இரண்டு வேறு வேறு எதிரெதிர் துருவங்களான குழுவினரை குறிப்பதாக இனம் கண்டோம். ஒன்று வடிவ உத்திகளை மட்டுமே கருத்தில் கொண்டு நடந்த தடத்திலேயே திரும்ப திரும்ப நடந்து நடக்கும் தடத்தை வெறுமையாக்கியும் சலிப்பு தட்ட வைத்து செல்வதையும், இன்னொன்று இதுவரையில் இந்த மண்ணிலும் மொழியிலும் நடந்திருக்கும் கலாச்சார பின்னணிகள் எதனையும் அறியாமலும் அறிவதில் நாட்டம் இல்லாமலும் எல்லாம் வெளிநாட்டுச் சரக்கே என்று குரங்குகள் மற்றவர்களை அபிநயிப்பதை பொருள் உணராமல் திரும்ப அபிநயிப்பது போல வெளிநாட்டு இசங்களை அப்படியே போலி செய்வதே கவிதை என்ற கண்மூடித்தனமான போக்கை கைப்பற்றி மொழி ஒரு கருவியே, அதில் அதனுடைய இயல்புகள் என்று ஏதும் இல்லை. நாம் ஏற்றுவனதாம் மொழியின் இயல்புகள் என்ற மனப்பாங்கு உள்ளவர்களாக இவர்கள் உள்ளதையும் கண்டோம். இங்கே மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது ஒன்றுண்டு. எப்படி சின்ன குயிலியின் மேல் மாடனுக்கும் குரங்கனுக்கும் இருந்த காதல் உண்மையும் வலிவுமானதோ, அப்படியே இந்த இரண்டு குழுவினருக்கும் உள்ள அபிமானமும் உண்மையானதுதான். கவிதா தேவியின் அருள் என்ற கடாட்சம் விழுவது என்னவோ மற்ற இருவர் மீதும் காதலினால் அன்று கருணையினால். முதல் வகை கவிஞனே கவிதா தேவியை காதலிக்கவும் செய்கிறான், அவளால் காதலிக்கவும் படுகிறான் என்பது குயில் பாட்டின் மையக்கரு. அடுத்ததாக குயிலை எவ்வாறு கவிதையின் குறியீடு என்று அடையாளம் கண்டோம் என்பதற்கு அகச்சான்று தேட கிளம்பினோம். சான்றுகள் அகச்சான்று புறச்சான்று என்று இருவகைப்படுவன. புறச்சான்றில் நாம் ஆயும் களத்துக்கு புறத்தான ஆனால் அதற்கு ஒத்தான மற்ற படைப்புகளில் சான்றுகளை அடையாளம் கண்டு பொருத்துதல். கம்பனை ஆயும்போது வால்மீகியையும் காளிதாசன் ரகுவம்சத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பது போல. ஆனால் குயில் பாட்டுக்கு இப்படிப்பட்ட புறச்சான்றுகள் கிடைக்காது. அப்படி செய்வது சரியான ஆய்வும் ஆகாது. ஆகவே இந்த குறியீட்டை நாம் இனம் கண்டது சரியானதுதான் என்று நிறுவ இரண்டு வகையான அகச்சான்றுகள் தேவைப்படுகின்றன. ஒன்று குயில் பாட்டின் உள்ளேயே தென்படும் அடையாளங்கள். இரண்டாவது இந்த நெடும் பாடலை இயற்றிய அதே பாரதி மற்ற இடங்களில் கவிதையை பற்றி குறிப்பிடும் போது பயன்படுத்தும் குறியீடுகளும் சொற்பிரயோகங்களும் அணுகுமுறைகளும் இதற்கு பொருந்தி வருகின்றனவா என்று பார்க்கும் முறை. இந்த வகையை ஒரு சௌகரியத்துக்காக புற அகச்சான்று என்று வைத்துக் கொள்ளலாம். படைப்பு மாறினாலும் படைப்பாளி ஒருவனே என்பதால் இது கொள்ளத்தக்க ஆய்வு நெறியே. குயில் பாட்டின் கதைக்களம் முழுவதும் தமிழகம், தென் புதுவை, சேருமான் இளவல் கதாநாயகன். கதையில் அகத்திய முனிவர் வருகிறார், வேடர் தலைவன் முருகனின் மகள், தமிழ் கவிதையான சின்ன குயிலி கதாநாயகி. இது களம் என்றால் குயில் பாடுவதாக நான்கு முறை ஒலிக்கும் குயிலின் பாடல் காதல் 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 என்று தொடங்கி அருளேயா நல்வொழியே என்று தொடர்ந்து குழலே 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 என்று முடிவது ஒவ்வொரு கண்ணியிலும் கவிதையின் ஏதோ ஒரு அம்சத்தை பதுக்கி வைத்திருக்கிறது. விளக்கி சொல்லப்பட வேண்டிய ஒன்று இட நெருக்கடி கருதி வெகு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். காதலின்றே சாதல் என்பது முதல் கண்ணி. காதலின்றி கவிதை ஏது? பெண் மீதோ, மண் மீதோ, நாட்டின் மீதோ, பாட்டின் மீதோ, உறவுகளின் மீதோ, தான் ஒழித்த மற்றவர்கள் மேல் வைக்கும் காதலன்றோ கவிதை முகிழ்ப்பதற்கான முதற்காரணி? காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடருக்கு கவலை தீரும். காதலினால் மானுடருக்கு கவிதையுண்டாம், கானம் உண்டாம், சிற்பமுத கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்றல்லவா பாரதியே பாடுகிறான். காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம் என்ற அடியை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அருளேயா நல்வொழியே ஒழிப்போமாயின் இருளே என்பது அடுத்த கண்ணி. அருளென்னும் அன்பின் குழவி என்றார் வள்ளுவர். அருள் எனப்படுவது அன்பு எனப்படுவதை காட்டிலும் ஒரு படிநிலை அதிகமானதே. இதை பற்றி இந்த தொடரில் பற்று இருக்காத பற்று என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். அருள் சுரக்காத உள்ளத்தில் கவி சுரப்பது எவ்வாறு? அடுத்தது ஒளி. உள்ளத்தில் உண்மையொளி உண்டானால் வாக்கினிலே ஒளியுண்டாம் என்று பாரதியை கவிதையின் அடிப்படை பிறப்பு கூறுகளில் ஒன்றாக ஒளியை குறிப்பிடுகிறான். கம்பன் சவியுற தெளிந்து என்று கோதாவரிக்கும் கவிதைக்கும் சிலேடையாக பாடும்போதும் இந்த ஒளி என்ற கவி வித்து பேசப்படுகிறது. குயில் பாடும் இந்த பாடலில் இன்பம், நாதம், தாளம், பண், புகழ், உறுதி, குழல் என்று வரும் அத்தனை கண்ணிகளிலும் கவிதைக்கான அடிப்படை கூறுகள் உறைந்து கிடக்கின்றன. எல்லாம் சரி, உறுதிக்கும் கவிதைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்பீர்கள். திருக்குறளை பற்றிய ரத்தின சுருக்கமான விளக்க உரையாக பாரதி குறிப்பிடுவது ஐந்து தன்மைகளை. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரியும் அழகும் என்றுதான் திருக்குறளின் தன்மைக்கு இலக்கணம் வகுக்கிறான் பாரதி. உறுதி, தெளிவு, பொருளின் ஆழம், விரிவு, அழகு ஆகிய ஐந்து கூறுகள். உறுதி எனப்படுவது செறிவு, செறித்து வைத்துள்ள தன்மை. இப்படி சொன்னால் புரிவதை காட்டிலும் ஸ்டஃப்ட் வித், பேக்ட் வித் என்று தமிழில் சொன்னால் எளிதில் விளங்கும். மிகுந்திருக்கும் கூடலும் தொடக்கத்தில் உள்ள காதலும் கவிதைக்கு கவிஞன் மேல் உள்ள காதலின் தன்மையை பேசுகின்றன. இதைத்தான் காதலினால் அன்று கருணையினால் என்ற பகுதியாலும், சேரமான் இளவலை கண்டதும் அன்னதொரு நோக்கினிலே ஆவி கலந்து விட்டீர் என்பன போன்ற பல்வேறுபட்ட குறிப்புகளாலும் அறிகிறோம், உணர்கிறோம். மிகச் சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொன்னேன். குறைந்தது ஆறு பக்கங்களுக்கு எழுதவும் பேசவுமான ஆழமானதும் வலுவானதுமான பாரதியின் எழுத்துக்களை சான்றாக கொண்ட விளக்கங்கள் உள்ளன. குயில் பாடும் இந்த பாடல் கவிதையையும் காதலையும் பற்றியே பேசுகிறது. கவிதையை பற்றி அதிகமாகவும் காதலே ஆங்காங்கேயும், குயில்பாட்டின் அகச்சான்றுகளை குயில் கவிதையே, அதுவும் தமிழ் கவிதையே என்பதற்கு ஆதாரமாக எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தது கவிதைக்கும் கவிஞனுக்கும் உள்ள உயிர் தொடர்பை பற்றி பாரதி என்ன நினைத்தான்? கவிதையை தன்னுடைய எப்படிப்பட்ட பந்தம், தொடர்பு, உறவு என்று கருதினான். கவிதைக்கு அடைமொழியாகவும் விழியாகவும் அவன் பயன்படுத்தியுள்ள பொருள், தனக்கும் அவன் அடிக்கடி சொல்கின்ற கவிதா தேவிக்கும் என்ன வகையான உறவிருந்ததாக அவன் கருதினான் என்பதையும் பார்த்தால்தான் குயில்பாட்டில் இளைஞனுக்கும் குயிலுக்கும் ஏற்பட்ட பந்தம், பாரதி குயிலை கவிதையின் குறியீடாக பயன்படுத்தியிருப்பது நிறுவப்படும். அந்த வகையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏனெனில் கவிதையை பற்றி மிக அதிகமாக பேசியிருக்கும் கவிஞர்கள் பாரதியும் ஒருவன். நாம் எழுப்பும் அத்தனை கேள்விகளுக்கும் விடைகளை தன் பாடல்களை உரைநடையிலும் அள்ளி தெளித்திருக்கிறான். 12 தொகுதிகளாக சீனி விஸ்வநாதன் தொகுத்திருக்கும் அவனுடைய எழுத்துக்கள் முழுமையையும் சல்லடை போட்டு சலித்தெடுத்த ஆதாரங்களை அடுத்த தவணையில் தருகிறேன். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.